நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் காப்புரிமைகள் வரிசையில் வணிக குறியீடுகள் அதாவது டிரேட்மார்க்ஸ் குறித்து கூறுகிறார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா வணிக குறியீடுகள் அதாவது டிரேட்மார்க் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இதை பற்றின சில தகவல்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். வரிசையை தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 3 தலைப்புகள் நாம் பார்த்துட்டோம். இந்த தலைப்பு இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து தொழிலில் ஈடுபட்டிருக்கோம் இல்லையா, வியாபாரிகள் வணிகர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பற்றின தகவல்கள் தெரிந்து கொண்டால் நம்மளுக்கு வந்து பொருளாதார இழப்பை வந்து பெருமளவுக்கு வந்து தவிர்த்து கொள்ள முடியும். அதனால தான் இதை முக்கியம் நான் சொல்கிறேன். இது ஏன் முக்கியம், இதை பற்றின தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த வணிக குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கடையில் போய் பொருள்களில் வாங்குகிறோம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும், நம்ம செல்ஃபோனாக இருக்கட்டும், பேனாவாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கருவிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நேம் இருக்கும் இல்லையா. இப்போ பேனானா, பேனா தயாரிக்கிறதுலே வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது, தனித்தனியாக நிறையா இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து போட்டியாளர்கள் வந்து நிறையா இருக்காங்க. வியாபாரத்தில் வந்து வெற்றி பெறுறதுங்கிறது வந்து ரேஸில் ஓடுற மாதிரி தான். அது வந்து நுகர்வோருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க வந்து தொழிலில் ஈடுபடுறப்ப நிறைய முதலீடு செஞ்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேனா உற்பத்தி செய்கிற இதுவே நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனா வந்து உருவாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், வேறு ஒரு நிறுவனம் தயாரித்த அதே வடிவத்தில் இவங்களும் தயாரித்தாங்க அப்படின்னா இது வந்து சிக்கலாகி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து தொழிலில் வந்து நஷ்டம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து அதை வந்து பதிந்து வைத்திருப்பாங்க. இந்த வடிவமைப்பு வந்து நாங்கள் வந்து இந்த பெயரில் வைத்து விற்க போகிறோம், இந்த பொருளை வந்து இந்த பெயரில் வைத்து விற்க போகிறோம், அதனால் வேறு யாரும் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படி சொல்லி பதிந்து வைக்கிறது. அதுக்கு பேர் தான் ட்ரேட்மார்க்ஸ்ன்றாங்க, வணிக குறியீடுகள். குறியீடுனா சிம்பிள்ஸ். அதை வந்து நம்ம வந்து பதிந்து வைத்துக்கிறது. இப்போ ஒன்ஸ் நம்ம பதிந்து வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், வேறு யாராச்சும் அதேமாரி செய்கிறப்ப நம்ம போய் அதை வந்து உரிமையாக கேட்கலாம், நீங்கள் வந்து இது மாதிரி செய்யக்கூடாது, இது தப்பு அப்படி சொல்லிட்டு நீதிமன்றங்கள் மூலமாக வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து ஒரு தொழில் நிறுவனம் புதுசாக ஒரு பொருளை வந்து சந்தைக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த நிறுவனம் அந்த பொருளை உருவாக்குறதுலேருந்து நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நிறைய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இது பேர், அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஒரு பொருளை உருவாக்குறது, உருவாக்குனதுக்கப்புறம் அதை வந்து வெற்றியடை செய்கிறது, நுகர்வோருக்கு வந்து மக்களின் மத்தியில் இந்த பொருளை பற்றின ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியாது, தகவல்களை இந்த பொருள் வந்து இந்த நிறுவனம் வந்து உற்பத்தி செய்து சந்தையில் வர்றப்ப உபயோகத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை போய் வாங்கினாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு லாபம் தானே. அந்த மாதிரி செய்கிறதுக்கு நிறுவனங்கள் நிறைய முதலீடு செய்யும், விளம்பரங்கள் மூலியமாகவோ, நிறைய மீடியாக்கள் அதாவது பத்திரிகை செய்திகள், வானொலி செய்திகள், தொலைக்காட்சி செய்திகள், அதுக்கப்புறம் வந்து வலைதளங்களில் வந்து பரப்புறது, இந்த மாதிரி நிறையா வந்து இதுக்காக ஒரு விளம்பர படமாக அதை வந்து உருவாக்குறதுக்கான முதலீடுகள், இதெல்லாம் என்னென்னா அந்த குறிப்பிட்ட பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு, அதன் மூலியமாக வருமானம் பெறத்துக்கு, லாபம் எடுக்கிறதுக்கு தொழில் நிறுவனங்கள் பண்ணக்கூடிய செலவுகள். இப்போ இந்த இதே பொருள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பிரபலமாகிடுச்சு, இவ்வளோ வேலைகள் செய்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதிகமாக விற்பனை ஆரம்பிச்சிச்சு, இவங்களுக்கு அதன் மூலியமாக லாபம் வருதுன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சிங்களேன், இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, நல்ல டிமாண்ட் இருக்குல்ல, இப்போ தேவை அதிகமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பொருட்கள் நம்மளும் செஞ்சு விற்றோம்னா நம்மளும் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து இதை இந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நட்டமாயிரும். ஏன்னா கோடிக்கணக்கில் அதில் வந்து முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஒரு வரைமுறைக்குட்பட்டு பதிந்து வைத்து கொள்ளவில்லை அப்படின்னா குறிப்பிட்ட பொருளை வந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு வந்து நஷ்டமாயிரும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் வந்து தயாரித்த பொருள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, ஓகே இந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துதுன்னு வச்சிங்களேன். இன்னொருத்தர் வந்து அதே பேரில் வேறு மாதிரி, அதாவது கொஞ்சம் தரமில்லாத பொருட்களை வந்து தயாரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒன்று வந்து நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு வச்சிங்களேன், உணவுப் பொருட்கள் நம்ம பார்க்குறப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். நுகர்வோருக்கு வந்து உடம்பு சரியாகவும் போயிடும். உணவு தானே, உணவில் கொஞ்சம் ஏதாச்சும் வந்து நச்சு பொருள் கலந்தால் கூட நம்ம உயிர் போகிற அளவுக்கு கூட ஒரு ஆபத்துகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம வரைமுறைப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, யார் இந்த மாதிரி குற்ற செயல்களில் அதாவது தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழிகோளுது இந்த ட்ரேட்மார்க் ஆக்ட், அதாவது வணிக குறியீடு சட்டம். இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இன்னொன்று ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சிம்பிள்ங்கிறோம் இல்லையா, இது எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வரலாற்றுலேருந்து நம்ம பார்க்கணும், ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம பார்க்கணும். இப்போ சேரர் சோழர் பாண்டியர் நம்மளோட ராஜாக்கள் வாழ்ந்த ஆண்ட காலங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அதை எப்படி நம்ம சுலபமாக மனதில் பதிந்து வைத்துக்கொள்கிறோம் அப்படின்னா, அவங்க பயன்படுத்திய கொடி சின்னங்கள் வில் அம்பு, அதுக்கப்புறம் மீன் கொடி. மீன் கொடி அப்படின்னு சொன்னால் அது பாண்டிய மன்னர் அப்படின்னு நம்ம வந்து உடனடியாக வந்து ஞாபகப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி சின்னங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே பயன்படுத்தி கொண்டு வராங்க. எதுக்குனா ஒரு சுலபமாக ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்ளும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு பொருள் வாங்கணும், அந்த பொருளை வந்து நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னங்கள் மூலியமாக அதை நம்ம குறியீடு படுத்தலை அப்படின்னா அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்வதும் கஷ்டமான காரியம். அதை நம்ம தேடணும்ல, எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் இந்த சின்னங்கள் மூலமாகவோ தனிப்பட்ட ஒரு வார்த்தை, தனிப்பட்ட ஒரு எழுத்து, தனிப்பட்ட ஒரு வடிவங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நுகர்வோரை கவர்றதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட தனித்துவத்தை வந்து நிலைநிறுத்தி கொள்வதுக்கும் நிறுவனங்கள்லாம் இந்த முறைகள் தான் கடைபிடித்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் வணிக குறியீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம், ஒரு கையெழுத்தாக கூட இருக்கலாம், அப்புறம் ஏதாச்சும் ஒரு பொருளோட அந்த வடிவமாக கூட இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு தலைப்பாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா தனித்துவமாக ஒரு பர்டிகுலர் வடிவத்தில் எழுதப்பட்ட ஏதோ ஒரு எழுத்துக்களாக கூட இருக்கலாம். இதற்கு பேர் தான் இந்த வணிக குறியீடுகின்றாங்க. உதாரணம் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்து அந்த இலச்சினைன்னு சொல்லுவாங்கள்ல, லோகோஸ் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சென்ட்ராக வந்து ஒரு கோயில் இருக்கும், அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து நெற்கதிர்கள்லாம் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ரெண்டு வேர்டிங் இருக்கும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்ங்கிற வேர்டு இருக்கும், கீழே வந்து உழுவோம் உயர்வோம் சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இது என்னென்னா, இந்த சின்னத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லிடுவோம், இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து ஏதோ ஒரு செய்தி வந்து சொல்ல வராங்க அப்படி சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஒரு உணர்த்துது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த வணிக குறியீடில் வராங்க, இது லோகோன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமான இது இருக்குது. ஒன்று வந்து சேவை செய்கிறவங்களுக்கு பதிந்து வைத்து கொள்வதுக்கு ஒரு வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய நுகர்பொருள் சாதனங்களுக்கு, அதுக்கு பேர் ட்ரேட்மார்க்னு சொல்கிறாங்க. சர்வீஸ்னால் சேவை செய்கிறது. இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தையே சொல்லலாம், மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்காங்க, விவசாயிகளுக்கு வந்து சேவை செய்யுது. நம்ம இந்திய தபால் துறையெலாம் வந்து சேவையில் தான் வருவாங்க, சேவை செய்கிறதுனால அவங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேசிய கொடி வந்து பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், ஒரு சின்னம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த எழுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட டிசைனில் இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் வந்து பதிந்து வைத்து கொள்ளக்கூடிய இது, வேறு யாரும் இதை வந்து பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நம்ம சொன்னோம் இப்போ வந்து வார்த்தைகளாகவோ ஒரு வடிவங்களை வந்து நம்ம வந்து பதிந்து வைத்து கொள்ள முடியும்னு சொல்லி, எந்த மாதிரியான சின்னங்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பதிந்து வைத்து கொள்ள முடியும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நுகர்வோருக்கு வந்து கன்ஃபியூஸ் அதாவது குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது. ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க பதிந்து வைத்திருக்க வார்த்தைகளையோ எழுத்துக்களையோ கொஞ்சம் அதில் வந்து ஒரு வார்த்தை ஒண்டியும் மாற்றிட்டு இல்லை ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு மாறுதலை செஞ்சுட்டு அதை பதிந்து வைத்து கொள்ள முடியும்னா அந்த மாதிரி வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அது மாதிரி பதிந்து வைத்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த நிறுவனத்தர் வந்து அவங்களோட தொழிலை விருத்தி செய்கிறதுக்கு அந்த முதலீட்டை வந்து எவ்வளவோ போட்டு அவங்க அந்த தொழிலில் கொண்டு வந்துருப்பாங்க. ஒரு சிம்பிளாக வந்து அந்த பேரை ஒன்றையும் மாற்றி வச்சுட்டு ஒரு கடைக்கு பேர் வச்சுட்டு இவங்க வியாபாரம் செஞ்சாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு இருக்கிற வாடிக்கையாளர்கள் இவங்களுக்கும் வந்துடுவாங்க. அப்படியே அந்த விளம்பரங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க இல்லையா. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நுகர்வோரை வந்து ஏமாத்துகிற ஒரு வேலை தான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட பொருள் வந்து உடம்புக்கு நல்லது, தரமானது, சுவையானது அப்படின்னு நம்ம வந்து மக்களுக்கு ஆல்ரெடி மனதில் பதிந்தது வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஒருவேளை இவங்களோட தரமான பொருள் வந்து தயாரிக்கலை அப்படின்னா அது நுகர்வோரை ஏமாத்துகிற ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரியான குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவோ அந்த வடிவங்களையோ வந்து பதிவு செய்து தர மாட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து விண்ணப்பம் சமர்ப்பித்த உடனே அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இதே பேரில் வந்து எத்தனை பேர் வந்து பதிவு வைத்திருக்காங்க, இதில் எதுவும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற முழு விவரங்களையும் சேகரித்த பிறகு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதுக்கு முன்னாடி யாரும் வந்து இதை பதிவு செய்யவும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம்தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இது உங்களுக்கு உரிமை அப்படி சொல்லிட்டு உரிமையை வழங்குவாங்க. அதனால் நம்ம சுலபமாக உடனே போனோடனே வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மெயினாக வந்து அரசு நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா அட்மோஸ்ட் கேர், அதாவது நுகர்வோருக்கு வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பையும், பாதுகாப்புனா இப்போ மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்புகிறோம், அதே சமயம் அரசாங்கமும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால இந்த செயல்கள் வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமாக, அதே மாதிரி இந்த விளைவுகள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர் எடுத்து தான் இது வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் யாரும் இதை பதிந்து வைத்துக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் இந்த வணிக குறியீடு எப்படி பதிந்து வைத்துக்கொள்வதுன்னா ஒரு தனிநபராகவோ இருக்கலாம். தனிநபர்னால் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் ஓப்பன் பண்ண போகிறேன், கம்பெனி நான் வந்து தொடங்க போகிறேன்னு வச்சிங்களேன், இப்போ நான் என்னோடய கம்பெனிக்கு ஒரு பொருள் நான் உற்பத்தி செய்ய போகிறேன் அப்படின்றா, அந்த உற்பத்தி செய்ய போகிற பொருளுக்கு நான் தான் ஓனர் இல்லையா, அதனால் என் பேரில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், என்னோடய ரெண்டு பேர் சேர்ந்து வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேம்லேயும் வந்து நம்ம பதிந்து வச்சுக்கலாம் முடியும். அப்புறம் ஒரு குழுவாக செயல்படுறோன்னா அவங்க பேர்லேயும் இந்த வணிகக் குறியீடை வந்து பதிந்து வைத்துக்கொள்ள அனுமதி அளிக்கிறாங்க. இந்த வணிகக் குறியீடை வந்து நம்ம வந்து பதிந்து வைத்துக்கொள்ளணும் ஒரு எதுவும் ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து அவங்களோட பொருளை பாதுகாக்க தான் விரும்புவாங்க. இது வந்து பணம் விஷயம் இல்லையா, கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு நிறுவனமும் முதல்ல இதை தான் செய்வாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாத்துக்கிறதுக்கு அப்புறம்தான் வந்து விற்பனைக்கே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவே அப்படி வந்தால்தான் வந்து நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து நீதிமன்றத்தை சந்திக்கிறப்ப ஒரு ஆதாரமாக இதை காட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள், அதாவது யாராச்சும் போலியாக தயார் செய்ய தெரிய வருது அப்படின்னா நம்ம வந்து பதிந்து வைத்து இருந்தால்தான் சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து அவங்க மேலே எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களோட அந்த குறியீடை வந்து பதிந்து வைத்து கொண்டு தான் தொழிலில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ ஒரு பிஸ்கட் தயாரிக்கிற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனிக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேர் இருக்கும். அந்த கம்பெனி கீழே நிறைய உற்பத்தி பொருட்கள் வந்து தயாரித்து விற்பனை செய்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள்லாம் இருக்கு இல்லையா, கோதுமை பிஸ்கட்டு க்ரீம் வச்சு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு வச்சு பண்ணுற ஒரு பிஸ்கட், இந்த மாதிரி பிஸ்கட்லேயே நிறைய வகைகள், இந்த நிறைய வகைகள் ஒரு கம்பெனியை தயார் செய்து விற்றுட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி பேரில் வந்து ஒரு கம்பெனி பேர்லேயே எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இருந்தாலும் தனித்தனியாக பதிவு செய்து வைத்துக்கொள்வது தான் நான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து அதை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ என்னென்னா இது எல்லாமே மக்கள்கிட்ட போய் வெற்றி பெறாதது எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் வந்து லாபம் இல்லாத செயல்களில் வந்து யாரும் திருட்டுத்தனமாக செய்ய ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா. ஒன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று பின்பு தான் இந்த பிரச்சனைகள்லாம், பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தாருக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி தான். அதனால் என்னன்றா தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து அவங்க பதிவு செய்து வச்சுக்கொள்கிறாங்க, ஒரு கம்பெனிக்கு தனியாக ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க தயாரிக்கிற ஒவ்வொரு தயாரிப்புகளுக்குமே தனித்தனியாக பதிவு செய்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் இப்போ பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொதுவாக 10 வருஷம் வரைக்கும் செல்லுபடியும். ஒரு தடவை நான் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், விண்ணப்பித்து இந்த குறியீடு நான் தான் பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த உரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து 10 வருடங்கள் வரையும் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னா, நம்ம வந்து பதிப்புரிமை காப்புரிமையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அது பொதுவில் வந்துடும் அப்படி சொன்னோம். உதாரணத்துக்கு சொல்லணும், பதிப்புரிமை பார்த்திங்கன்னா அந்த படைப்புக்கு வந்து 60 வருடங்கள் உரிமை கொடுக்குறாங்க. 60 வருடங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பொதுவுக்கு வந்துடும். அந்த காப்பிரைட்ஸ் ஆக்ட் வந்து அதுக்கு மேலே வந்து அது வந்து உரிமை கோர முடியாதுங்கிற ஒரு வரைமுறை அதில் கொடுக்குறாங்க. சில படைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழில் வந்து பொன்னியின் செல்வம்னு சொல்லிட்டு ஒரு புதினம், அது வரலாற்று புதினம், 1959-60 அந்த வாக்கில் எழுதப்பட்ட புதினம் இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அந்த சொல்லணும், காலத்தை வென்ற காவியம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த புதினம் இன்றைக்கி வந்து பொதுவில் வந்துருச்சு, அதனால் அதை வந்து நிறைய பதிப்பகத்தார் வந்து இன்றைக்கி வந்து பதிப்பித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பதிப்புரிமை சட்டங்கள் வந்து அதன் மேலே வந்து உரிமை கோர முடியாது, அது நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, அது வேறு பிரச்சனை. பட் இருந்தாலும் அது காப்புரிமையெல்லாம் திறந்ததுனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பதிப்பகங்கள் அந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வந்து பதிப்பித்து வேறு வேறு விதமாக வாசகர்களை கவர்ற மாதிரி டிசைன்ஸ், அதாவது கட்டை படம் வந்து வேறு வேறு மாதிரியான இது பண்ணி வித்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே நம்ம பார்க்குறப்ப, வணிக குறியீடில் நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அந்த ஓனருக்கு வந்து 10 வருஷம், இப்போ நான் இன்றைக்கி எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 10 வருடம் உரிமை இருக்குது. பட் ஆனால் நான் ரினியூவல் பண்ணிக்கலாம், இது என்னோடய வாழ்நாள் முழுதுக்கும் இந்த சின்னம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது, எவ்வளோ நாள் வேணாலும் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, அதுக்கு வந்து 10 வருடங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 10 வருடங்கள் முடிந்ததுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் அதை வந்து புதுப்பித்துக்கணும். புதுப்பித்துக்கலை அப்படின்னா அவங்க வந்து அவங்க குறிப்பேட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீக்கிடுவாங்க. நீக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து செல்லுபடி ஆகுது இல்லையா, அதனால் நம்ம புதுப்பித்துக்கணும். 10 வருடத்துக்கு ஒரு தடவை புதுப்பித்துட்டே வந்தோம்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இதை பயன்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற காப்புரிமை, பதிப்புரிமை இந்த மாதிரி உரிமைகள் வரிசையிலேயே இந்த வணிக குறியீடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் இன் நேச்சர் அப்படின்னா ஒரு எல்லைக்குட்பட்டது தான். இப்போ நான் ஒரு இந்தியாவில் ஒரு நிறுவனம் நான் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெயரில் நான் பதிவு செய்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், என்னோடய அந்த பெயர் வந்து இந்திய எல்லைக்குள் ஒன்றியும் தான், இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது தான் அதை பயன்படுத்த முடியும். வெளிநாட்டில் வந்து நான் போய் பயன்படுத்தணும் அப்படின்னா மறுபடியும் நான் வந்து விண்ணப்பித்து அந்த உரிமையை வந்து நான் வாங்கணும் அப்படின்னா தான் நான் அந்த மற்ற நாடுகள் எந்த நாட்டில் நான் போய் தொடங்குறனோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு நான் வந்து என்னோடய உரிமையை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அதனால் இது வந்து ஒரு டெரிட்டோரியலின் நேச்சர் தான், இது வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு அதிகாரம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவில் நம்ம வந்து பதிவு செய்து வைத்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எங்கே போனாலும் நம்ம பயன்படுத்தணும்னு இது நினைக்க முடியாது. இது குறிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் உலக லெவலில் அவங்களோட கிளைகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்திங்களேன், இந்தியாவிலே நிறைய தொழில் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மூலம் அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஜப்பான், சீனா இந்த மாதிரியான நாடுகளில் தலைமை அலுவலகம் இருக்கும். அவங்க வந்து அவங்களோட தொழில் விருத்தி செய்கிறதுக்காக நம்மளோட இந்தியாவிலையும் வந்து விருத்தி செய்கிறப்ப இங்கே வந்து பதிவு செய்யாமல் தங்களோட வியாபாரத்தை தொடங்கினாங்க அப்படின்னா இங்கே போலியாக யாராவது அதே பொருளை வந்து உற்பத்தி செய்கிறப்ப அதை வந்து சட்டத்திற்கு முன் கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது சரிங்களா. அதனால் பெரும்பாலும் இதை வந்து செஞ்சிருவாங்க, செய்யணும், செய்தால்தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். இல்லாட்டினா பாதுகாப்பு வந்து முழு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து நான் ஒரு தொழில் நடத்திட்டுருக்கேன், என்னோடய தொழில் நிறுவனத்துக்கு வந்து நான் பதிவு செய்து வச்சுட்டேன், இதை வந்து தவறாக பயன்படுத்துறது, என்னோடய பெயரை பயன்படுத்திக்கிட்டே இன்னொருத்தர் வந்து அவர் நான் என்ன பொருள் தயாரித்து விற்பனை செய்துட்டு இருக்கணும் அதே பொருளை அவர் வந்து விற்பனை செய்கிறார் போலியாக, தரக்குறைவாக. தரக்குறைவுனா நம்ம எதை சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ நான் ஒரு பிராண்டட் கம்பெனி, பிராண்டட் கம்பெனினா ரொம்ப நாள் தொழில் செஞ்சுட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், அதாவது நிறைய தரக்கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஒரு தொழில் வந்து செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம வந்து ஆரம்பம் முதல் அதாவது எப்படி வந்து அந்த தொழிற்சாலையை வந்து வடிவமைக்கணும், தொழிற்சாலைகளுக்கு வந்து என்னென்ன பாதுகாப்பு முறைகள்லாம் பின்பற்றணும், அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் நலன் என்ன, அப்புறம் வந்து நுகர்வோருக்கு வந்து எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு வந்து நம்ம தயாரிக்க போகிற பொருள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வழிமுறைகள் வந்து சட்டத்திட்டங்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலும் அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் இருக்குது சட்டத்திட்டங்கள்லாம். அதனால் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி தான் வருவாங்க. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க இது என்னென்னா அந்த குறியீடு ஒன்றையும் அந்த பேரை ஒன்றையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் நம்ம இங்கே பேசுகிறோம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த முழு பொருள் உற்பத்தி செய்கிறமே, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு உணவுப் பொருள் வந்து நம்ம செய்கிறோன்னு வச்சிங்களேன், குறிப்பாக வந்து ஒரு ஜாம் தயாரித்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம், அந்த ஜாமோட சுவை அப்புறம் மனம் அதுக்கப்புறம் அது வந்து உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குது, எந்த ஒரு மூலப்பொருள்லேருந்து தயாரிக்கிறாங்க, அப்புறம் எந்த சூழ்நிலையில் அந்த நிறுவனம் வந்து சுகாதாரமான முறையில் தான் வந்து அந்த ஜாமை வந்து தயாரிக்கிறாங்களா, தரம் குவாலிட்டி வந்து இருக்கா. இப்போ ஜாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அது வந்து இனிப்பு சுவையுடையது, அந்த இனிப்புலாம் வந்து தகுந்த அளவில் வந்து இருக்கா, அந்த இனிப்பில் வந்து வேறு எதுவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருட்களும் வந்து சேர்க்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உணவு கட்டுப்பாட்டு துறையின் கீழ் வரும், அவங்கள்ட்டையும் நம்ம வந்து பதிவு செய்து வைத்து கொண்டு தான் இந்த தொழிலில் ஈடுபடுவாங்க. இப்போ நிறுவனத்தார் அந்த ஜாம் வந்து நல்லா மார்க்கெட்டில் நல்லா பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் அதை வாங்குறாங்க அப்படின்ட்டு இன்னொருத்தர் வந்து இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றாமல், ஏன்னா இந்த வழிமுறைகள் பின்பற்றதுக்கு கண்டிப்பாக நிறையா நம்ம முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பகிர்ந்து வைத்து கொண்டு தான் நம்ம இன்றைக்கி வியாபாரத்தில் ஈடுபட முடியும் அப்படின்றப்ப இது வந்து என்ன நினைப்பாங்கன்னா மெயினாக தப்பு செய்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குறுக்கோளியில் முன்னேறிடலாம், அதுதான் லாபம் அதிகமாக கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு குறுகிய மக்களின் மேல் அக்கறை இல்லாத சிலர் வந்து ஈடுபட நேரலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க வந்து தரம்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது போய் பார்க்கவே முடியாது. நான் வந்து போலியாக நான் செய்கிறேன்னு வச்சிங்களேன், எந்த ஒரு ஆய்வகத்துலையும் நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேரில் நான் இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா தெரிஞ்சிடும்ல. ஏன்னா அவங்க உரிமையாளர் வந்து அதை பதிந்து வைத்து செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தைரியமாக போய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போலியாக உற்பத்தி செய்கிறவங்க வந்து யாரும் வந்து ஒரு முறையாக செய்ய முடியாது. எங்கே போனாலும் நம்ம வந்து தெரிஞ்சிடும் இது போலியாக தான் செய்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு தரத்துக்கு வந்து இங்கே கேள்விக்குறி தான், தரம் வந்து இருக்குமா இல்லையா அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், சப்போஸ் என்னோட நிறுவனத்தை பயன்படுத்தி இன்னொருத்தர் வந்து தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான், அது வந்து குற்ற செயல் தான். அப்படியே கண்டுபிடிக்கும் பட்சத்தில் தவறுகள் ஆழத்தின் பொறுத்து குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் 3 வருடம் வரை தண்டனை வைக்க தர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அபராதம் பார்க்குறப்ப ரூபாய் 50,000 முதல் 2,00,000 வரை தண்டனை விதிக்கிறதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. இந்த ட்ரேட்மார்க் வணிக குறியீடு வந்து விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே ஒரு தேடலில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா நேரம் அப்புறம் வந்து பண விரயத்தை வந்து மெயினாக நேர விரயத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஒரு புதுசாக நம்மளே நம்மளோட அந்த படைப்பாற்றல் திறனை வைத்து ஒரு லோகோவோ இல்லை ஏதோ ஒரு குறியீடோ நம்ம உருவாக்கிட்டோம்னு வச்சிங்களேன், யாருமே இது உருவாக்கலை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து இது தேடணும், தேடி பார்க்குறது அவசியம். இது மாதிரி தேடி பார்த்ததுக்கப்புறம் இதில் எதுவுமே இல்லை, இது மாதிரிலாம் இல்லாமல் புதுசாக ஒன்று உருவாக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சி உருவாக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஈஸியாக நம்ம போய் வந்து பயந்து வைத்துக்கொள்ள முடியும். அதனால் முதல்ல வந்து தேடணும், நம்ம தயாரிக்க போகிற அதாவது வடிவமைக்க போகிற அந்த குறியீடு வணிக குறியீடு வந்து வேறு எங்கேயும் இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம வந்து உறுதி செய்ததுக்கப்புறம் அந்த வணிகக்குருடைய வந்து விண்ணப்பிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கிடணும், உருவாக்குனதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற அலுவலர் வந்து விண்ணப்பத்தை வந்து சரிபார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட இதில் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. யாராச்சும் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இது பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்த முன்னாடி பதிப்புரிமை காப்புரிமை பார்த்த விஷயங்கள் தான் இதுவும். ஆட்சேபனை தெரிவிக்கும் பட்சத்தில் அது நிரூபிக்கப்பட்டால் கேன்சல் பண்ணிடுவாங்க, அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து உரிமை கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் பின்பற்றி வந்து கொண்டிருக்கும் வழிமுறை. சரிங்களா, இப்போ நான் இந்த சொன்ன விஷயங்கள் இல்லாமல் நம்ம வடிவமைப்பையும் பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். வடிவமைப்புனா என்னென்னா, இப்போ ஒரு குளிர்பானம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், குளிர்பானம் தயாரித்து அதை நுகர்வோருக்கு வந்து கவர்ச்சிகரமாக இருந்தால்தான் அதிகமாக விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரப்புறத்துக்கு பாட்டில்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தனிப்பட்ட தனித்துவமான வடிவத்தில் வந்து அவங்க வந்து வடிவமைத்து அதில் குளிர்பானங்களை நிரப்பி சந்தையில் வித்துட்ருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி வடிவமைப்புகள் இப்போ சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தனிப்பட்ட வடிவமைப்புகள், சிலது பார்த்திங்கன்னா குடம் மாதிரி இருக்கும், சிலது வந்து நாணயம் மாதிரி இருக்கும், சிலது வந்து சதுரமாக இருக்கும், சிலது வட்டமாக இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வடிவங்களில் வந்து தயாரித்து பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்துட்ருக்காங்க இல்லையா, இந்த வடிவங்களையும் நம்ம வந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ள முடியும். அப்போ உரிமை வந்து தார்மீக உரிமை அரசாங்கங்கள் எந்தெந்த வழிகளில் கொடுக்கணுமோ அந்த வழிகளில் வந்து இன்றைக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிற முறை தான் நம்மளை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தடவை நீங்கள் கடைக்கு போகிறப்ப பாருங்கள், உணவுப் பொருட்கள் மற்ற இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் சொல்லிட்டு போ, டிஎம் அதாவது டிஎம்னா ட்ரேட்மார்க்னு அர்த்தம், டிஎம் போட்டு ஒரு சின்னதாக ரவுண்டு போட்டிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வட்டத்திற்குள் டிஎம்ங்கிற வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா அந்த பொருள் பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம், அந்த பொருள் பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இதை பயன்படுத்திக்கலாம்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. என்னென்னு வச்சிங்களேன், நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், இதில் எதுவுமே எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தைரியமாக நான் போய் போலியாக தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஎம் போடுறது வந்து இது வந்து ஆல்ரெடி இதில் ஏதோ ஒரு பதிந்து வைத்துக்கூடிய அந்த வழிமுறைகள் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அந்த டிஎம்ங்கிற வார்த்தைகள் போட்டிருக்கேன், ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன். அது வந்து அந்த செயல் இன்னும் முழுமை பெறலை. பட் அது வந்து ப்ராசஸில் இருக்குது. ஒரு வட்டத்துக்குள்ளே ஆறுன்னு போட்டு இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் அடுத்த தடவை போகிறப்ப நல்லா கவனிச்சு பாருங்கள், இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட பெயர், குறிப்பிட்ட அந்த லோகோ பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அது வந்து எல்லாமே அந்த விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு அந்த உரிமை வந்து குறிப்பிட்ட அந்த முதலாளிக்கோ அந்த நிறுவனத்தாருக்கோ கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். டிஎம்னு போட்டிருந்தா அது இன்னும் முழுமை பெற இல்லைன்னு அர்த்தம். ஆர்னா ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்னு அர்த்தம். ட்ரேட்மார்க், ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க், அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் வந்து இதுதான். ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அப்படின்னா இது வந்து எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி அந்த குறிப்பிட்ட வணிக குறியீடு பயந்து வைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். டிஎம்ங்கிறது பயந்து வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இதனோட அர்த்தங்களை புரிந்து கொள்வோம். முழுவதுமாக நம்மளோட இந்த சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டு இதன் மூலமாக பயன்பெறுறதுக்கு நாம முயற்சி செய்யலாம்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை வணிக குறியீடுகள் குறித்த விவரங்களை நமக்கு கூறியவர் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.